நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம்.
மிகவும் பிரியமானவர்களே, நாம் தாவீது எவ்வாறாக தேவனால் பயிற்சிக்கப்பட்டான் என்பதை குறித்து தொடர்ச்சியாக சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலும் 1 சாமுவேல் 26-27 அதிகாரங்களில் காணப்படும் முக்கியமான சில சத்தியங்களை தியானிப்போம். 1 சாமுவேல் 26 மீண்டும் தாவீது சவுலை கொல்லாமல் தப்பிவிடுவதை பார்க்கிறோம். சவுல் தாவீதை கொலை செய்ய முயற்சிக்கிறான். தாவீதோ தன் கையில் சிக்கிய சவுலுக்கு உயிர்ப்பிச்சை கொடுக்கிறான். தாவீதுக்கும் சவுலுக்கும் இடையே ஒரு முக்கியமான வேறுபாட்டை பார்க்க வேண்டும். தாவீது தேவனுடைய கிருபையால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்பது சவுலுக்கு நன்றாக தெரியும். ஆனால் சவுல் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவீதை கொல்ல நினைக்கிறான். அதே வேளையிலே சவுல் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன், ஆனால் பின்னாளில் புறக்கணிக்கப்பட்டவன். ஆனாலும் கூட அவனை தாவீது தப்பவிடுகிறான். இது வினோதமான ஒரு காரியமாக இருக்கிறது. சவுல் தாவீதை பிடிப்பதற்காக சீப் வனாந்திரத்திற்கு போகிறான். அங்கே சவுல் எஷிமோனுக்கு எதிரே ஆகிலா மேட்டிலே பாளையம் இறங்கியிருந்தான். தாவீது அதை பார்க்கிறான். சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். ஜனங்கள் சவுலை சுற்றிலும் பாளையம் இறங்கியிருந்தார்கள். இந்த பாளையத்துக்குள் தாவீதும் அபிசாயும் மிகவும் தைரியமாக கடந்து செல்கிறார்கள். அவர்கள் இவ்வாறு துணிந்து போக காரணம் என்ன? தேவ பாதுகாப்பு தங்களுக்கு உண்டு என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். 12 கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த துணிகரமான செயலில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருப்பதை உணர்ந்து கொண்டபடியினால் தைரியத்தோடு சென்றார்கள். பிரியமானவர்களே, நாம் ஜபிக்கும் போது எல்லாம் தேவனிடத்தில் இருக்கிறது என்று விசுவாசித்து ஜபிக்க வேண்டும். ஆனால் நாம் செயல்படும் போது எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறது என்று நம்பி செயல்பட வேண்டும். நாம் அறிய வேண்டியது எல்லாம் இதில் தேவசித்தம் இருக்கிறதா என்பது மட்டும்தான். நாம் செயல்படும் முன்பே தேவனிடத்தில் காத்திருந்து முடிவு செய்ய வேண்டியது அவசியம். ஆனால் செயல்பட ஆரம்பித்த பின்போ அது எவ்வளவு பெரிய காரியமாயிருந்தாலும் முழுமையாக இறங்கி செயல்பட வேண்டும். தாவீது அபிசாயு ஆகிய இருவர் மட்டும் 3000 வீரர்கள் மத்தியிலே அந்த இரவிலே கடந்து செல்கிறார்கள். இவர்கள் நடந்து சென்றதும் பேசிக் கொண்டதும் அந்த வீரருடைய தூக்கத்துக்கு எந்த இடைஞ்சலும் கொடுக்கவில்லை. அப்படியானால் அவர்கள் எந்த அளவுக்கு உறங்கினார்கள் பாருங்கள். இவ்வாறு பாளையத்துக்குள் சென்ற இருவரும் சவுலை கொல்லாமல் விட்டதுதான் முக்கியமான காரியம். அபிசாய் சவுலை கொல்ல முயற்சிக்கிறான், ஆனால் தாவீது அவனை தடை செய்கிறான். 9 நாம் பார்ப்போம். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தோர் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார் என்று கேட்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாவீது இங்கே தன்னுடைய உயிரை விட பாதுகாப்பை விட முக்கியமாக கருதுவது குற்றம் இல்லாதிருக்கிற மனதைத்தான். அவன் அவ்வாறு குற்றம் இல்லாமல் இருக்க விரும்புகிறான். தன்னை கொல்ல வருகிற எதிரியையும் அதற்காக விட்டுவிட முனைகிறான். ஆம் பிரியமானவர்களே, குற்ற மனசாட்சி என்பது அவ்வளவு மோசமானது. அது நம்மை தினந்தோறும் பாதித்து கொல்லக்கூடியது. இந்த குற்ற மனசாட்சி எவ்வாறு வருகிறது? நாம் பாவம் செய்வதனால், தவறு செய்வதனால் இந்த குற்ற மனசாட்சி உண்டாகிறது. இந்த குற்ற மனசாட்சி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மாத்திரமே கழுவப்பட முடியும். எனவே நாம் விசுவாசத்தோட இயேசுவினிடத்தில் வந்து பாவ அறிக்கை செய்து இந்த குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அந்த பாவ மன்னிப்பே குற்றமற்ற மனசாட்சியை தருகிறது. அதுவே நம் வாழ்க்கையில் ஆறுதலையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் குற்றமற்ற மனசாட்சி நமக்கு உண்டா? அல்லது ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய மனசாட்சியை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறதா? அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அறிக்கையிட்டு போக்கிக் கொள்ள நாம் முயற்சிக்கிறோமா? பிரியமானவர்களே, தாவீது கர்த்தரிடத்தில் இந்த பழிவாங்குகிற காரியத்தை விட்டுவிடுகிறான். 10 பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்துக்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கூறுவதை பார்க்கிறோம். கர்த்தர் அவ்வாறு பழிவாங்குவாரானால் தாவீதின் மனசாட்சி பாதிக்கப்படாதல்லவா? இவ்விதமாக தன்னுடைய மனசாட்சியை காப்பதில் தாவீது மிகவும் உறுதியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று விட்டுவிடுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய மனசாட்சி நமக்கு மிக மிக முக்கியமானது. அதை காப்பதற்கு தாவீதை போல உறுதியான முடிவெடுத்து செயல்பட வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை எடுத்து செயல்படுத்த ஒவ்வொன்றையும் அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதற்கு பின்பாக அவர்கள் சவுல் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு மலையின் கொடுமுடிக்கு வருகிறார்கள். தாவீதின் சத்தத்தை அவர்கள் கேட்க முடியும், ஆனால் சவுலின் வீரர்கள் அவனிடத்தில் வர முடியாது. ஈட்டியையும் செம்பையும் அவர்கள் அங்கே வந்ததற்கு அடையாளமாகவும் சவுலின் உயிரை அவர்கள் பறிக்காமல் விட்டுவிட்டதை காட்டுவதற்கு அடையாளமாகவும் எடுத்துக்கொண்டார்கள். அடுத்துள்ள 14, 15, 16 வசனங்களிலே தாவீது அப்னேரை கேலி செய்து பேசுகிறதை பார்க்க முடியும். அவ்வாறு அவன் கவனமின்றி காணப்பட்டதாக கூறிய தாவீது சவுலோடு தன்னுடைய காரியத்தையும் எடுத்துச் சொல்வதை பார்க்கிறோம். இங்கே 2 காரியத்திற்காக தாவீது வருந்துகிறான். 1, தான் எஜமானை விட்டும் தன்னுடைய பணியை விட்டும் துரத்தப்படுவதாக அவன் உணர்ந்தான். எனவேதான், என்னுடைய ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன என்று கேட்கிறான். 2, தான் கர்த்தருடைய சந்நிதியில் இருந்தும் சமயத்திலிருந்தும் துரத்திவிடப்படுவதாக உணர்ந்து வருந்துகிறான். 19 நீ போய் அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி அவர்கள் இன்று என்னை கர்த்தருடைய சுதந்திரத்துக்கு அடுத்தவனாய் இராதபடிக்கு துரத்தி விட்டார்களே என்று வருந்துவதை பார்க்கிறோம். தாவீதின் 2 விதமான முக்கிய வருத்தத்தை கவனித்தோம். அவன் அரசனுக்குரிய காரியங்களில் கடமைகளில் இல்லாதவனாக வருத்தப்படுகிறான். அடுத்ததாக அவர்கள் மற்ற தேவர்களை சேவி என்று சொல்லி தன்னை தள்ளிவிட்டதாக வருந்துகிறான். பிரியமானவர்களே, ஒருவேளை தாவீது தன் விசுவாசத்தில் உறுதியானவனாக இல்லாதிருந்தால், தேவ கிருபை அவன் மேல் அபரிதமாக இல்லாதிருந்தால், அவனுடைய சொந்த ஜனங்களால் தள்ளப்பட்ட போது, அவனுடைய ராஜாவால் துரத்தப்பட்ட போது என்ன நினைத்திருப்பான்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களே, இப்படித்தான். சவுல் ராஜாவும் மோசமானவன்தான். நான் இதற்கு பதில் பெலிஸ்தியர்களோடு வாழ்ந்து அவர்கள் பின்பற்றுவதையே பின்பற்றி இருப்பதே நல்லது என்று கூறியிருப்பான் அல்லவா? ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. இன்று சிலர் இவ்வாறு பேச முன் வருகிறார்கள். நான் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்த பின்புதான் எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை. இதற்கு பதில் நான் முந்தின நிலைமையிலே பாவியாக இருந்தால் போதுமே, அதுவே மகிழ்ச்சியாக இருக்குமே என்று கூறுவதை பார்க்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருந்த ஒரே காரணத்தினாலே இயேசுவிடம் வந்தாலாவது பிரச்சனைகள் தீருமா என்று எதிர்பார்த்து வந்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு சற்று பொறுத்திருந்து இயேசுவினிடத்தில் ஆசீர்வாதம் பெறுவதற்கு பொறுமை இல்லாதபடியினாலே அவ்வாறு கூறுகிறார்கள். கூறுவது மட்டுமல்ல, இயேசுவை விட்டு பின்வாங்கி போகவும் செய்கிறார்கள். தாவீதை பாருங்கள். ராஜா அவனை கொல்லும்படி துரத்துகிறான். இஸ்ரவேல் ஜனங்களில் சிலர் காட்டிக் கொடுக்க முன்வருகிறார்கள். ஆனாலும் அவன் இஸ்ரவேல் ஜனங்களையோ இஸ்ரவேலின் தேவனையோ மறக்கவில்லை. அவர்கள் அந்நிய தேவர்களை சேவி என்று சூழ்நிலையை உருவாக்கிய போதும் அவனோ உறுதியாக இருந்தான். சூழ்நிலை நம்மை தேவனை விட்டு பிரிக்கக்கூடாது பிரியமானவர்களே, அது பிரிக்கவும் முடியாது. அடுத்தபடியாக 19 வசனத்தை பாருங்கள். இப்பொழுது ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக. கர்த்தர் உம்மை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டதுண்டானால் அதற்கு அவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்வாராக. மனுபுத்திரர் அதை செய்தார்களேயாகில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட கடவர்கள் என்று கூறுகிறார். இதிலே தாவீது ஒரு அருமையான காரியத்தை கூறுவதை பார்க்கிறோம். அவன் சொல்கிற காரியம் இதுதான், நான் குற்றமற்றவன், நான் உமக்கு விரோதமாக ஒரு பாவமும் செய்யவில்லை, ஆனாலும் தேவன் நான் அவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறேன் என்று நினைத்து உம் மூலமாக அவர் என்னை தண்டிப்பதாக இருக்குமானால் நான் காணிக்கை செலுத்த ஆயத்தமாயிருக்கிறேன், இல்லாவிட்டால் உம்மீதுள்ள வெறுப்பினால் இந்த பொல்லாத ஆவியை தேவன் உம்மீது வரவிடுவதால் நமக்கு இடையே இந்த பகை உருவாயிருக்குமானால் நாம் காணிக்கை செலுத்துவோம், அதை அவர் ஏற்றுக்கொள்வாராக என்கிறான். அதாவது தாவீதுக்கும் சவுலுக்கும் இடையே உள்ள பிரச்சனை அவர்களுக்குள் தேவனால் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் தேவனிடத்தில் காணிக்கை செலுத்தி ஒப்புரவாகி பின்பு அவர்கள் இருவரும் ஒப்புரவாக வேண்டும் என்று தாவீது சமாதான ஆலோசனை கூறுகிறான். எபேசியர் 2:16 வசனத்திலே பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் தேவனோடு ஒப்புரவாகிறோம். எனவே நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள பகை நீங்குகிறது. அதுபோல சமாதானம் தேவை. அடுத்தபடியாக நீதிமொழிகள் 16:7 வசனத்தை பாருங்கள். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார் என்று வாசிக்கிறோம். ஆகையால் முதலாவது நாம் தேவனோடுள்ள பகையை நீக்கி ஒப்புரவாகி நம்முடைய வழிகளை அவருக்கு பிரியமாக மாற்ற வேண்டும். இதை செய்யும்போது மனிதர்கள் நம்மோடு சமாதானமாகும்படி தேவன் செய்வார். தாவீது சொல்கிற காரியமும் இதுதான், நாம் கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தி தேவனோடு ஒப்புரவாகுவோம். இதை செய்யும் போது வீணாக சத்துருக்களாக காணப்படுகிற நாம் சமாதானமாகிவிடலாம் என்கிறார். எப்படியாவது தாவீது சவுலோடு ஒப்புரவாக வேண்டும் என்று வாஞ்சிப்பதை இங்கு நாம் பார்க்கிறோம். அதுபோல மனிதர்கள் அதை செய்தார்களே ஆகில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டவர்கள் என்று கூறுவதையும் பார்க்கிறோம். அதாவது ராஜாவுக்கு தாவீதை துரத்திச் செல்ல வேண்டும் என்று தவறான ஆலோசனையை யாராவது கூறுவார்களானால் ராஜாவின் பிரசன்னத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று கூறுகின்றான். எவ்வாறு கர்த்தருடைய சாபத்தை பெற்றவர்கள் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து துரத்தப்படுவார்களோ அவ்வாறு அந்த மனிதர்கள் ராஜாவின் பிரசன்னத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று கூறுகின்றான். நீதிமொழிகள் 25:5 வசனத்திலே ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலைத்திருக்கும் என்று கூறப்படுகிறது. ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடும் போது தீமையான ஆலோசனை சொல்லுகிறவர்கள் அற்றுப்போவார்கள், அப்பொழுது நீதியான ஆட்சி அமையும். அதுபோல முதலாம் சங்கீதம் 2 துன்மார்க்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கூறப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிட வேண்டியது அவசியம். துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர் போன்றோர் நம்முடைய ஐக்கியமான உறவில் இருக்கக்கூடாது. அதற்காக அவர்களிடம் பழகவே கூடாது என்று பொருள் அல்ல, அவர்களோடு நட்பு இருக்கலாம் ஆனால் ஐக்கியம் இருக்கக்கூடாது. நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு புதியதாய் பிறந்திருக்கிறோம், எல்லாம் புதிதாகின்றன. இப்படிப்பட்ட நமக்கு பழைய தீய நண்பர்களிடம் ஐக்கியம் இருக்கக்கூடாது, அது பாவத்தை தூண்டுகிற இடமாக மாறும். சிலர் நான் அதன் மத்தியிலும் நீதியாக வாழ்ந்து விடுவேன் என்று சவால் விடுவார்கள், பழைய ஐக்கியத்தில் காணப்படுவார்கள், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்னடைந்து சென்று விடுவார்கள். நம்முடைய ஐக்கியம் வேத வசனத்தோடும் வேதத்தை நேசிக்கிறவர்களோடும் காணப்பட வேண்டும். இந்த விதமான வார்த்தைகளை தாவீது கூறிய பிறகு சவுல் அந்த காரியங்களுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிறோம். தான் பாவம் செய்ததாக, அதாவது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ததாக சவுல் கூறுகிறார். மேலும் தனக்கு விருப்பமில்லாத ஒன்றை இவ்வாறு செய்து விட்டதாகவும் கூறி வருந்துவதை பார்க்கிறோம். எனவே தாவீதை திரும்ப அரண்மனைக்கு வரும்படி அழைப்பதை பார்க்கிறோம். தாவீது செவி கொடுக்காமல் தன் வழியே போனான். இவ்வாறு தற்காலிகமாக காயம் ஆற்றப்பட்டது. அதற்கு பின்பு சவுலும் தாவீதும் ஒருவரை ஒருவர் சந்தித்ததாக வேதத்தில் கூறப்படவில்லை. இதுதான் அவருடைய இறுதி சந்திப்பு. இதைத் தொடர்ந்து 1 சாமுவேல் 27 நாம் பார்ப்போம். முதல் வசனத்திலே தாவீதின் அவிசுவாசத்தையும் மன சோர்வையும் பார்க்கிறோம். முதலாம் வசனம், பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையில் மடிந்து போவேன், இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்காவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கு நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்துக்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். இவ்வாறு அவிசுவாசத்தினால் தாவீது பயப்பட்டான். பயத்திற்கு காரணமாக இருப்பது தேவனுடைய வாக்குத்தங்கள் மீது நாம் கொள்ளும் சந்தேகமே. தேவன் தாவீதுக்கு தீர்க்கதரிசி மூலமாக கூறியது என்ன? 1 சாமுவேல் 22:5 காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்துக்கு புறப்பட்டு வாரும் என்று சொல்லுகிறான். தேவன் தாவீதை யூதா தேசத்துக்கு வரும்படி அழைத்திருக்க இஸ்ரவேலின் எல்லைகளில் இல்லாமல் பெலிஸ்தரின் தேசத்துக்கு போக வேண்டும் என்று தாவீது முடிவு செய்தது ஒரு தவறான செய்கை. மேலும் அவன் தேவனால் இஸ்ரேவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதை மறந்து தான் ஒரு நாளில் சவுலின் கையில் கொல்லப்படுவேன் என்று எதிர்மறையாக சிந்திப்பதை பார்க்கிறோம். இந்த அவிசுவாசமே சோர்வை உண்டு பண்ணுகிறது. இந்த சோர்வு தேவன் செய்த அற்புதமான காரியங்களை மறக்க வைத்து செயலற்ற நிலையில் ஆக்கிவிடுகிறது. தேவ வாக்குத்தங்களுக்கு எதிராக சிந்திக்கவும் பேசவும் தூண்டுகிறது. மேலும் தேவ ஆலோசனைக்கு எதிராக ஒரு சுயமான ஆலோசனையை உண்டாக்கி செயல்பட தூண்டுகிறது. பிரியமானவர்களே, எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்திலே எவ்வளவு அற்புதமான தேவ வல்லமையை மக்கள் முன் நடப்பித்தான். ஆனால் அதன் பின்பு வனாந்திரத்தில் சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபிப்பது எதனால்? சோர்வினால். அதுவே இவ்வாறு பேச வைக்கிறது. இது சிறந்த தேவ மனிதர்களையும் தாக்குகின்றது. சோர்வு என்ற ஆயுதத்தையே பிசாசானவன் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் அடிக்கடி பயன்படுத்தி அவர்கள் ஊழியத்தில் வாழ்க்கையில் தேவனுக்கென்று பெரிய காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு ஆக்கிவிடுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இருண்ட நிலைக்கு நாம் வந்திருக்கிறோமா? இப்படிப்பட்ட ஒரு தாழ்வான நிலைக்கு, விசுவாசத்தில் ஓர் இருண்ட பகுதிக்கு விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமும் வந்திருந்தார். ஆதியாகம புத்தகத்தை வாசிக்கும் போது இதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. மேலும் ஈசாக்கு யாக்கோபு போன்றவர்களும் இதுபோன்ற சூழ்நிலைகளை சந்தித்திருக்கிறார்கள். பெரும்பாலான தேவ மனிதர்களின் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கான சூழ்நிலை காணப்படுகிறது. இன்றைய நாட்களிலே நாம் ஒருவேளை இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு கூட விசுவாசத்தில் சோர்வான ஒரு மந்தமான நிலையில் கடந்து போய் கொண்டிருக்கலாம். தாவீதும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் காணப்பட்டார். எனவே நாமும் தாவீதினுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை கற்றுக்கொண்டு விசுவாச வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும். இந்த சோர்வான நிலையில் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நினைத்து நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் தேவன் முன்பு செய்த அற்புதங்களை நினைத்து பார்த்து தேவனை துதித்து புது பலனை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே இந்த அதிகாரத்திலே தாவீது தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு வேறு எந்த ஒரு சிறப்பான காரியத்தையும் நாம் காண முடியவில்லை. தாவீது பெலிஸ்தரிடத்தில் காத் பட்டணத்திற்கு ஓடி போன போது ஆகிஸ் சிறப்பாக அவனை ஏற்றுக்கொண்டான். அங்கே தாவீது அவனிடத்தில் தனக்கு ஒரு ஊரில் தங்க வேண்டும் என்று இடம் கேட்டபோது, அங்கே தாவீது அவனிடத்திலே தனக்கு தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று புத்திசாலித்தனமாக ஒரு ஊரை கேட்கிறான். 5 பாருங்கள், தாவீது ஆகிசை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டில் உள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இடம் தாரும், உம்முடைய அடியான் உம்மோடே கூட ராஜதானி பட்டணத்திலே வாசமாயிருப்பானேன் என்றான். இந்த வசனத்தில் நாட்டிலுள்ள இந்த ஊரை தாரும் என்று அவன் குறிப்பிட்டு கேட்காமல் ஏதாவது ஊரை ஒன்றை தாரும் என்று கேட்கிறான். இவ்வாறு புத்திசாலித்தனமாகவும் அடக்கத்தோடும் ஒரு ஊரை கேட்டு தனியே தங்க காரணம் என்னவென்றால், அங்கே தனியாக விருப்பம் போல தன் தேவனை அவன் தொழுது கொள்ள முடியும். மேலும் மற்ற பட்டணங்களில் காணப்பட்ட பெலிஸ்தர்களின் நடைமுறையும் சமயம் சார்ந்த காரியங்களும் இல்லாமல் தன் மனிதரோடு விடுதலையாக வாழ முடியும் என்று தாவீது விரும்பினான். இப்போது ஆகிஸ் ராஜா அவனுக்கு சிக்லாக்கை கொடுத்தான். இந்த சிக்லாக் என்ற ஊர் யூதா புத்திரருடைய சுதந்திரமாக இருந்தது என்று யோசுவா 15:31 கூறுகிறது. இவ்வாறாக அது மீண்டும் இஸ்ரவேலின் கீழ் வந்தது. பிரியமானவர்களே, தாவீது இவ்வாறாக பல குகைகளிலும் இடங்களிலும் அலைந்து திரிந்து மிகவும் சோர்வுற்ற மனிதனாக காணப்பட்டான். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக காணப்பட்ட இந்த தாவீதின் வாழ்க்கையிலும் அநேக குறைவுகள் இருந்தன. ஆனால் அதே வேளையிலே அவன் தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக காணப்பட்டான் என்ற காரணத்திற்காக தேவன் அவன் செய்த எல்லாவற்றையும் அவன் குறைபாடுகளையும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாரா? இல்லை, சரி செய்ய வேண்டியதை சரி செய்து அவனை ஒரு நீதிமானாக மாற்ற தேவன் அவனுடைய பலவீனங்களில் பயிற்சி எடுத்து ஒழுங்குபடுத்தினார் என்பதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படும் எல்லா குறைவுகளையும் தேவன் நிறைவு செய்ய நமக்கு பயிற்சி கொடுக்கிறார். இந்த பயிற்சிகளை கீழ்ப்படிதலோடும் விசுவாசத்தோடும் நாம் பெற்றுக்கொள்வோமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நீர் எவ்வளவாக எங்களிடத்தில் அன்பு கோருகிறீர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்திருக்கிற நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, உம்முடைய கிருபை நாங்கள் தவறு செய்யாமல் எங்களை காக்கிறது. அதே நேரத்திலே ஆண்டவரே, நாங்கள் குறைவுள்ளவர்களாக, உம்முடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை மறந்தவர்களாக சோர்வு எங்களை மேற்கொள்ள அனுமதிக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு இந்த நாட்களில் எங்களை விலைக்கு காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகள் எங்களை சோர்வுக்கு உள்ளாக்கினது உண்டானால், இந்த வேளையிலும் உம்முடைய வசனத்தை நாங்கள் விசுவாசித்து மீண்டுமாக உம்மை நம்பி உமக்குள் தைரியம் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தாவீதுக்கு உதவி செய்த ஆண்டவர் எங்களுக்கும் உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1:37.
அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வபாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.